No, I got initiated in 1973.
73 and second initiation 1975.
Correct.
Yeah. She holds a doctorate degree in education and master's in school administration. Has over more than three decades of experience as a teacher and taught hundreds and hundreds of children. She has been in the Vanaprasthalaya since 25 years now. She has been traveling worldwide and teaching parents, teachers, and children as well. She also plays the role of a consultant to a lot of schools all over the world in several continents. And today we are fortunate to have Mataji to speak about Srila Prabhupada's mood and mission in relationship to the seven purposes of ISKCON. Let's welcome Mataji by loudly chanting Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. Thank you very much. Tamil translation.
Okay. Hare Krishna, இன்று நம்மிடையே ஸ்ரீல பிரபுபாதரின் மூத்த சீடர்களில் ஒருவரான அருள் திரு ஊர்மிளா தேவி மாதாஜி அவர்கள் இருக்கின்றார்கள். அவர் ஸ்ரீல பிரபுபாதரிடமிருந்து முதல் தீட்சை 1973 வருடமும் இரண்டாவது தீட்சையை 1975 வருடமும் ஸ்ரீல பிரபுபாதரிடத்திலிருந்து பெற்றார். மாதாஜி அவர்கள் டாக்டரேட் பட்டம் ஆசிரியர் இதுவில் டாக்டர் பட்டம் பெற்றிருக்கின்றார். பல எண்ணிலடங்காத மாணவர்களுக்கு கல்வியை போதிப்பதில் சிறந்து விளங்கியிருக்கின்றார். மேலும் பல நாடுகளுக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய பெற்றோர்கள் மாணவர்களுக்கு சிறந்த ஆலோசகராகவும் செயல்பட்டு இருக்கின்றார். இன்றைய தினம் அவர் நம்முடன் இருப்பது நாம் செய்த மிகப்பெரிய பாக்கியமாகும். சுமார் இருபத்தைந்து வருடங்களாக வானப்பிரஸ்த நிலையில் இருந்து எண்ணற்ற சேவைகளை செய்து வருகின்றார். அவரை நாம் மிக மனமாற ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என்று கூறி வரவேற்போம்.
ஹரே கிருஷ்ணா. Nama Om Vishnu Padaya Krishna Prasthaya Bhutalashi Mati Bhakti Vedanta Swami Niti Namane Namaste Saraswati Deve Gauravani Pachani Nivisesa Sinivani Paskati Adi Satani. This is July 24th, 2021, out of Chennai, India. So we're looking here at Srila Prabhupada's seven purposes for ISKCON.
இன்று நாம் ஸ்ரீல பிரபுபாதர் இந்த அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தை தோற்றுவித்ததற்கான ஏழு காரணங்களை பற்றி பார்க்கின்றோம்.
So that we can meditate on what is his mood and what is his mission.
அவரது இயக்கம் மற்றும் அவரது மனப்பான்மையை பற்றி நாம் கருத்தில் கொள்வோம்.
So the first one is to systematically propagate spiritual knowledge to society at large.
முதலில் படிப்படியாக இந்த ஆன்மீக ஞானத்தை சமுதாயத்தில் பெருமளவில் கொண்டு சேர்ப்பது.
And to educate all peoples in the techniques of spiritual life.
அனைத்து விதமான மக்களையும் இந்த ஆன்மீக வாழ்க்கைக்கான பயிற்சியை பற்றி அவர்களிடம் எடுத்துரைப்பது.
In order to check the imbalance of values in life.
வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இந்த சமநிலையின் மகத்துவத்தை அவர்களிடம் கூறி.
And to achieve real unity and peace in the world.
உலகத்தில் உண்மையான ஒற்றுமை மற்றும் அமைதியை அடைய செய்வதே பிரபுபாதரின் முதல் கோட்பாடாகும்.
So 195 times Srila Prabhupada uses the phrase peace and prosperity.
195 முறை Srila Prabhupada அமைதி மற்றும் ஒற்றுமை என்கிற வார்த்தையை கூறியிருக்கின்றார்.
Srila Prabhupada was concerned about people in general.
பிரபுபாதர் பொதுமக்களின் மீது மிகவும் அக்கறை கொண்டிருந்தார்.
Society at large and all people.
சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான மக்களின் மீதும் அவர் அக்கறை கொண்டிருந்தார்.
Srila Prabhupada was not starting a society that denied the world and moved away from the world.
உலகத்திலிருந்து தன்னிச்சையாக எதையும் செய்ய வேண்டும் என்கின்ற காரணத்திற்காக சில பிரபுபாதர் எதையும் செய்வதில்லை.
But rather a society that would be very engaged in the world.
உலகத்தில் மக்களிடையே ஒரு உன்னதமான இயக்கமாக அவர் உருவாக்கினார்.
And here we see Srila Prabhupada having this primary focus on education.
இங்கு நாம் பார்க்கின்றோம் Srila Prabhupada இந்த கல்விக்கு முக்கியத்துவம் வழங்கி இருப்பதை காணலாம்.
Many times Srila Prabhupada talked about making a Brahminical institution.
Srila Prabhupada பல முறைகளில் இந்த பிராமண சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கின்றார்.
which means its main focus is on education.
அப்படி என்றால் அதனது முக்கியத்துவமானது கல்வி போதனைக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டு இருக்கின்றது.
And what are we supposed to educate people in?
பொதுமக்களிடையே நாம் கற்பிக்க வேண்டிய அந்த பாடம் என்ன?
Techniques of spiritual life.
ஆன்மீக வாழ்க்கையை பயிற்சி செய்வதற்கான அந்த வழிகளை நாம் அவர்களிடையே போதனை செய்ய வேண்டும்.
And we will look at these techniques of spiritual life in three areas.
நாம் இந்த ஆன்மீக போதனையை மூன்று பகுதிகளாக இன்று நாம் பிரித்து பார்க்க போகின்றோம்.
பக்தி, வர்ணா and ஆசிரம.
ஒன்று பக்தி, மற்றொன்று வர்ணா, மூன்றாவது ஆசிரமம்.
So teaching techniques of spiritual life in bhakti means that we are teaching people how to follow all the limbs of bhakti as explained by Srila Rupa Goswami in his Bhakti Rasamrita Sindhu.
நாம் பக்தியில் இந்த அங்கங்களை பற்றி ரூப கோஸ்வாமி அவர்கள் கூறியிருக்கக்கூடிய பக்தி ரசாமிருத சிந்துவில் உள்ள அந்த பக்தியின் அங்கங்களை பொதுமக்களிடையே நாம் கூறுவதுதான் பக்தியில் நாம் ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வழியாகும்.
How to worship the deity, how to serve the devotees.
விக்ரகங்களை வழிபாடு செய்வது, பக்தர்களுக்கு எவ்வாறு சேவை செய்வது.
How to study the shastra and chant the holy name.
எப்படி நாம் சாஸ்திரங்களை படிக்க வேண்டும், பகவானின் புனித நாமங்களை எவ்வாறு கூறுதல் நாம் செய்ய வேண்டும்.
How to surrender to Krishna.
கிருஷ்ணரிடத்தில் எவ்வாறு நாம் சரணடைய வேண்டும்.
In the six limbs of surrender.
பக்தியின் ஆறு அங்கங்களானது சரணாகதிக்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்றது.
To accept what is favorable and reject what is unfavorable.
பக்திக்கு சாதகமானவற்றை ஏற்றுக்கொண்டு பக்திக்கு பாதகமாக இருக்கக்கூடியவற்றை தவிர்த்து விடுதல்.
To see Krishna as one's maintainer and Krishna as one's protector.
கிருஷ்ணரே நம்மை பராமரிக்க கூடியவர், கிருஷ்ணரே நமது பாதுகாவலர் என்று நினைப்பது.
To be very humble and to serve Krishna with our body, mind and words.
பணிவாக இருந்து நமது உடல், மனம் மற்றும் புத்தியினால் பகவானுக்கு, வார்த்தைகளினால் பகவான் கிருஷ்ணருக்கு தொண்டு செய்வது.
To see Krishna as our supreme friend.
நமது நாம் கிருஷ்ணரை நமது பரம நண்பராக பார்ப்பது.
To always meditate on Krishna.
கிருஷ்ணர் மீது எப்பொழுதும் நமது மனதை செலுத்துவது.
So I would say that ISKCON has been very much focused on this particular aspect of this particular purpose.
இந்த குறிப்பிட்ட தன்மையில் இந்த குறிப்பிட்ட கருத்துக்கு முக்கியத்துவம் வழங்குகின்றது.
How to train everyone in the techniques of bhakti.
பக்தியில் இருக்கக்கூடிய இந்த வழிமுறைகளை மக்களுக்கு எவ்வாறு பயிற்சி அளிப்பது.
We are doing this all over the world.
நாம் இந்த பயிற்சியை உலகம் முழுவதும் வழங்கிக் கொண்டு வருகின்றோம்.
We have kirtan sessions.
நாம் கீர்த்தன நிகழ்ச்சிகளை நடத்துகின்றோம்.
We have japa sessions.
மேலும் ஜப நிகழ்ச்சிகளை, ஜபா முகாம்களை நடத்துகின்றோம்.
We have beautiful temples where people can come and worship the deities.
நாம் கோவில்களை கட்டுவதன் மூலம் மக்கள் விக்கிரகங்களை மிக அற்புதமாக வந்து வழிபாடு செய்யலாம்.
We are training people in how to study the scriptures.
சாஸ்திரங்களை எவ்வாறு படிப்பது என்பதை மக்களிடையே நாம் கொண்டு செல்கின்றோம்.
So this is something we have been focusing on.
இதில் இன்னிதுதான் நமது கண்ணோட்டமானது எப்பொழுதும் செல்கின்றது.
Of course, to bring this to society at large and educate all peoples, we have not quite gotten there yet.
நாம் மக்களை பெரும்பாலான மக்களை அழைத்துக் கொண்டு வந்து அவர்களுக்கு ஆன்மீக ஞானம் செய்வது என்பதில் நாம் அதிக அளவு இன்னும் செய்து முடிக்கவில்லை.
Of course, even when we're looking just at the practices of bhakti, we can ask the question, are we trying to make everyone to become Gaudiya Vaishnavas?
நாம் இந்த பக்தியின் பயிற்சிகளிலேயே நாம் கேட்கலாம், அல்லது அனைவரையுமே நாம் கௌடிய வைஷ்ணவர்களாக உருவாக்குவதற்கு முயற்சி செய்து வருகின்றோம்.
Or trying to make everyone become even a member of ISKCON.
நாம் அனைவரையுமே ISKCON-ஐ ஒரு அங்கத்தினராக மாற்றுவதற்கு முயற்சி செய்து வருகின்றோம்.
But that was not Srila Prabhupada's mood.
ஆனால் அது Srila Prabhupada-வின் மனப்பான்மை அல்ல.
I remember when my father and my husband and I were meeting with Srila Prabhupada in 1974.
நான் நினைவு கொள்கின்றேன், எனது கணவர் மற்றும் எனது தந்தையுடன் Srila Prabhupada-ரை 1974 வருடம் சந்தித்தேன்.
And my father said, am I allowed to visit the temple even though I have my own religion?
நான் எனது சொந்த மதமானது இருந்தாலும் இந்த கோவிலுக்கு வருவதற்கு அனுமதி உண்டா என்று Prabhupada-ரிடம் எனது தந்தை கேட்டார்.
And Prabhupada said, yes, there can be many religions. He said, if the religion is teaching you to know God and to love Him, then it is a bona fide religion. At that time we were in Chicago, and Srila Prabhupada said, just like there are very many planes going to Chicago.
There are many planes.
Airplanes.
Okay. அப்பொழுது நாங்கள் சிகாகோவில் இருந்தோம். சிகாகோவில் பல விமானங்கள் சென்று கொண்டிருப்பது போல.
But Prabhupada said they have to know they are going to Chicago, otherwise there is no meaning to these many airplanes.
அவர்கள் சிகாகோவுக்கு செல்கின்றார்கள் என்பது அவர்களுக்கு தெரிய வேண்டும். இல்லை என்றால் இந்த விமானத்தினால் எந்த விதமான பயனும் அவர்களுக்கு ஏற்பட போவது இல்லை.
In the same way, there can be many religions, but they have to know that the goal is to know God and to love God.
ஆகவே பல மதங்கள் இருக்கலாம், ஆனால் மதத்தின் குறிக்கோளானது கடவுளை பற்றி தெரிந்து கொண்டு கடவுள் மீது அன்பு செலுத்துவதாக அமைதல் வேண்டும்.
So when Prabhupada said his mission is to educate all peoples in the techniques of spiritual life, this can mean that we train people how to find real spiritual life in their own tradition.
பிரபுபாதர் மக்கள் அனைவரையும் இந்த ஆன்மீக வாழ்க்கைக்கான பாதையை பற்றி கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று கூறும்போது, நாம் பெருமளவில் மக்கள் அவர்கள் பின்பற்றக்கூடிய பாரம்பரியத்தில் இந்த ஆன்மீக வாழ்க்கையை எவ்வாறு பயிற்சி செய்வது என்று போதனை செய்கின்றோம்.
Not that everybody has to join us.
அனைவருமே நம்மிடையே வந்து சேர்ந்து விட வேண்டும் என்கின்ற கருத்தல்ல.
But we will teach people how to know God and how to love God within their own tradition.
அவர்களது பாரம்பரியத்திலே கடவுளை பற்றி தெரிந்து கொண்டு கடவுள் மீது எவ்வாறு அன்பு செலுத்துவது என்பதை கூறுகின்றோம்.
So that there will be, as Prabhupada would often say, unity in diversity.
பிரபுபாதர் எப்பொழுதும் கூறுவதுண்டு, ஒற்றுமையில் வேற்றுமை என்று.
That there may be many ways, like Bhaktivinoda Thakur said, of worshipping the Lord, but the idea is to come to Him with love. And then there can be actual unity in the world. Then Srila Prabhupada says to do this very systematically. As Srila Prabhupada proposed having systematic Shastra study, like Bhakti Shastri, Bhakti Vaibhava, Bhakti Vedanta, and so forth. As ISKCON is maturing, more and more we are fulfilling this mission of Srila Prabhupada to teach the techniques of spiritual life in a very systematic way.
ஆகவே நாம் சில பிரபுபாதர் கொடுத்த இந்த கருத்துக்களை ஆன்மீக பாதைக்கான ஒரு வழியாக படிப்படியாக மக்களிடையே நாம் கற்றுக் கொடுத்து வருகின்றோம்.
But this is something we could certainly improve.
இதை நாம் நிச்சயமாக நமது நடைமுறையில் அதனுடன் பார்க்கக்கூடிய ஒன்றாகும்.
It would mean seeing each of our temples and each of our projects as an educational center for systematic training.
நாம் ஒவ்வொரு நமது இயக்கம் மற்றும் ஒவ்வொரு நாமகட்டாவையும் நாம் பார்க்கின்றோம். இந்த கல்வி அறிவை தான் அதில் அந்த இடத்தில் மக்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றது.
Systematic means we have an actual syllabus and each lesson builds upon the one before it.
நாம் படிப்படியாக என்றால் அது ஒவ்வொரு பாடமும் ஒன்றோடு ஒன்று அதற்கு மேல் மேல் சென்று இணைக்கப்பட்டு பின்னப்பட்டு நமக்கு வழங்கப்படுகின்றது.
It means we have measurable learning objectives.
அப்படி என்றால் நாம் கற்றுக்கொள்ள, அதாவது ஏற்றறிவில் இல்லாமல் நாம் கற்றுக்கொடிய விதத்தில் அந்த பாடமானது நமக்கு வழங்கப்படுகின்றது.
So that both the students and the teachers can accurately assess whether or not people are really learning and practicing the material.
ஆகவே ஆசிரியர் மற்றும் மாணவர்கள் இரண்டு பேரும் ஒவ்வொருவரும் ஒருவரும் ஒருவர் கலந்து கொண்டு உண்மையில் அவர்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த விஷயத்தை தெளிவாக அவர்களால் புரிந்து கொள்ள முடியும்.
Systematic also means that there's some accountability, and the people who are learning, they have those that they're working with who check on them and work with them to see that they're actually progressing.
படிப்படியாக என்றால் மாணவர்களிடையே உண்மையில் அவர்கள் அந்த கல்வி அறிவில் முன்னேற்றம் அடைகின்றார்களா, அவர்களுடன் அமர்ந்து அவர்களுக்கு ஆலோசனை வழங்கி அவர்களின் முன்னேற்றம் உண்மையாகவே அமைகின்றதா என்பதை நாம் கவனத்தில் கொள்வது.
One devotee in New Zealand has started this kind of a project for teaching sadhana.
இந்த சாதனையை சொல்வதற்கான இந்த பயிற்சியை நியூசிலாந்தில் ஒரு டிவோட்டி ஆனவர் நடத்தினார்.
And he has had great success with people from all different countries, married, single, working, going to school to have excellent sadhana.
இந்த சாதனாவை தனியாக இருக்கக்கூடியவர், திருமண மாணவர்கள், பள்ளிக்கு செல்லக்கூடியவர்கள் என அனைவருமே உலக அளவில் பெருமளவில் சாதனையை சிறப்பாக செய்வதற்கு ஏதுவாக அமைந்தது.
With systematic techniques, with clear objectives and with accountability.
ஆகவே இந்த படிப்படியான அறிவானது தெளிவான ஒரு கண்ணோட்டத்துடன், தெளிவான பார்வையுடன் இது மக்களிடையே கொண்டு சேர்க்கப்பட்டது.
Other people like Vaisheshika Prabhu have done this with studying the scriptures.
வைசேஷிகா பிரபு போன்ற பக்தர்கள் இத்தகைய பாடங்களை சிறப்பாக செய்திருக்கின்றனர்.
And there's a devotee Giridhari in Brazil who has also done this with the Bhagavad Gita, studying Bhagavad Gita and with practicing sadhana.
பயிற்சி செய்து கொண்டே பகவத்கீதை இந்த வழிமுறையில் கஜஹரி என்கின்ற பிரபு பிரேசிலில் இருந்து சிறப்பாக செய்திருக்கின்றார்.
So these are things that we can increase more and more.
இவ்வாறு இந்த விஷயங்களை நாம் மேலும் மேலும் அதிகரித்துக் கொண்டே செல்ல வேண்டும்.
That we teach in a very systematic way.
நாம் ஒரு படிப்படியான அளவில் நாம் மக்களிடையே இதை நாம் சிறப்பாக செய்து
these techniques of practicing bhakti yoga.
இதுதான் பக்தி யோகத்தை பயிற்சி செய்வதற்கான ஒரு மார்க்கமாகும்.
But that is not the only area of spiritual technique. That is not the only area of spiritual technique.
ஆன்மீக வழிக்கான பாதை இது மட்டுமே என்று நாம் நினைக்க கூடாது.
Rupa Goswami says that we must learn to remember Krishna always.
ரூப கோஸ்வாமி அவர் கூறுகின்றார், நாம் எப்பொழுதுமே கிருஷ்ணரை நினைவு கொள்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும்.
And the whole Bhagavad Gita is a treatise on how to connect our means of livelihood to our spiritual life.
முழு பகவத் கீதையுமே நமது வாழ்க்கை முழுவதுமே அவ்வாறு நாம் பகவானுடன் தொடர்பு கொள்ள வேண்டும் என்பதற்காகவே கூறப்பட்டிருக்கிறது.
And this is an area we have not developed very much ISKCON at all.
இந்த பகுதியில் தான் பெருமளவில் முன்னேற்றமானது இதுவரை செய்யப்படவில்லை.
How people can connect their livelihood to their spiritual life.
எவ்வாறு மக்கள் தங்களது வாழ்க்கையை ஆன்மீகத்துடன் தொடர்பு படுத்திக் கொள்ள இயலும்?
This of course is the science of Varna Dharma.
இது வர்ண தர்மத்தின் ஒரு விஞ்ஞானமாகும்.
That whatever work we are doing, how to do it for the pleasure of the Lord.
நாம் எந்த காரியங்களை செய்கின்றோமோ அந்த காரியங்களை பகவானின் திருப்திக்காக எவ்வாறு செய்வது?
Whether one is a lawyer or whether one is a plumber, how to do that for the glory of the Lord.
ஒருவர் வழக்கறிஞராக இருக்கலாம் அல்லது வேறு ஏதேனும் தொழில் செய்தாலும் அந்த தொழிலில் எவ்வாறு பகவானுடன் தொடர்பு படுத்திக் கொள்வது?
And this is the only way we can bring real unity and peace to the world.
இந்த மூலமாக தான் உலகத்தில் ஒற்றுமை மற்றும் அமைதியை நம்மால் கொண்டு வர முடியும்.
To start developing systematic education in the techniques of how to apply the principles of Varna Dharma in our everyday life.
நமது தினதோறும் வாழ்க்கையில் எவ்வாறு இந்த வர்ண தர்மங்களின் கோட்பாடுகளை நாம் பயிற்சி செய்ய வேண்டும் என்பதற்கான அத்தகைய படிப்படி ஞானத்தை நாம் நிச்சயமாக கற்றுக்கொண்டு அதனை பயிற்சி செய்வது அவசியம்.
That means to work according to our nature.
அப்படி என்றால் நமது இயற்கைக்கு ஏற்றாற் போல நாம் வேலை செய்வது.
To have a livelihood that is honest.
உண்மையா நேர்மையின் படிப்படையில் நமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது.
To work in such a way that we are a kind friend to all living entities.
நாம் மற்ற உயிர்வாழிகளிடம் கருணையான நண்பர் போன்று செயலாற்றுவது நமது கடமைகளில்.
To see our work as helping the universal body.
உலகளாவிய ஒரு உடலில் நாம் நமது உதவியாக நமது செயல்களை செய்வது.
To work without false ego.
பொய் தன்னுணர்வின்றி நாம் செயலாற்றுவது.
To give in charity from our different kinds of prosperity.
பலவிதமான முன்னேற்றத்திற்கு நம்மால் முடிந்த நன்கொடைகளை வழங்குவது.
To use our livelihood in the process of yajna.
தியாகத்திற்காக நமது வாழ்க்கையை நாம் அர்ப்பணம் செய்வது.
Which Krishna specifically says in the third chapter of the Bhagavad Gita will bring unity and prosperity and peace to the world.
பகவத் கீதையில் கிருஷ்ணர் கூறுகின்றார், இவ்வாறு செய்தோமேயானால் அச்செயல்கள் உண்மையில் உலகத்தில் ஒற்றுமை மற்றும் அமைதியை கொண்டு வந்து சேர்க்கும்.
In this area of Srila Prabhupada's mission we have done very little. In this area of Srila Prabhupada's mission we have done very little.
நாம் இந்த பிரபுபாதரின் பகுதியில் சிறிதளவே தான் செய்திருக்கின்றோம்.
It is a huge and important area and we have hardly touched it at all.
இது ஒரு பெரிய ஒரு பகுதி, இதை நாம் இன்னும் தொடவே இல்லை என்று கூட ஒரு கண்ணோட்டத்தில் சொல்லலாம்.
And the third area of the techniques of spiritual life is in ashram dharma.
நமது ஆன்மீக வாழ்க்கைக்கான மூன்றாவது பகுதியானது ஆஷ்ரம தர்மம் என்று கூறப்பட்டுள்ளது.
Here we have done something but not enough.
நாம் ஏதோ செய்திருக்கின்றோம் ஆனால் அது போதுமானதல்ல.
This would mean having good schools for children.
இப்படி என்றால் மாணவர்கள் படிப்பதற்கென்று சிறந்த கல்வி கூடங்கள்.
To help people in finding a suitable marriage partner.
ஒரு சிறந்த துணைவியை தேடுவதற்கு அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த தன்மை.
To train people how to get along in marriage and in the family, how to have a happy family.
எவ்வாறு ஒரு சிறப்பான குடும்பம், மக்களுடன், குடும்பத்தில் இருக்கக்கூடிய மக்களுடன் ஒன்று சேர்ந்து நடந்து கொள்ளக்கூடிய தன்மையை பற்றி கூறுவது.
And to help people move into retirement and renunciation later in life.
பிறகு வாழ்க்கையின் பிற்பகுதிகளில் துறவரம் மற்றும் பற்றற்ற தன்மைக்கு அவர்களை கொண்டு செல்வது.
These areas are huge problems in the world.
இந்த பகுதி தான் உலகத்தில் பெரும் பிரச்சனைகளை உண்டாக்கக்கூடிய பகுதியாக உள்ளது.
And here Srila Prabhupada is asking us to do this for society at large and all peoples.
ஆனால் ஸ்ரீல பிரபுபாதர் நம்மை சமுதாயத்தில் பெருமளவிலும் மக்களிடையே பெருமளவிலும் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கின்றார்.
We see that all over the world education is focused simply on making money rather than on teaching people to love God.
நாம் பார்க்கின்றோம் பெருமளவில் உலகம் முழுவதும் மாணவர்களிடையே எவ்வாறு பணத்தை சம்பாதிப்பது என்பதை பற்றிய கல்விதான் போதிக்கப்படுகின்றதை தவிர கடவுளை எவ்வாறு நேசிப்பது என்கின்ற ஞானமானது மாணவர்களுக்கு வழங்கப்படுவது இல்லை.
That was a very long translation. People are marrying later and later, and in the meantime they are having so many illicit relationships.
அப்படி மக்கள் வயதான காலத்தில் திருமணம் செய்து கொண்டு தவறான உடல் உறவுகளை வைத்துக் கொள்கின்றனர்.
And there is so much divorce and second marriages, fifth marriages, tenth marriages.
இவிதமாக பல விவாகரத்து, ஐந்தாவது கல்யாணம், பத்தாவது கல்யாணம் என்று சென்று கொண்டே இருக்கின்றது.
And people do not know how to retire and prepare for death.
மக்களால் எவ்வாறு நாம் இதிலிருந்து ஓய்வு பெற்று மரணத்திற்கு தயாராவது என்கின்ற அறிவு இல்லை.
So this is a big part of Srila Prabhupada's mission.
இது ஸ்ரீல பிரபுபாதரின் இயக்கத்தில் ஒரு பெரும் பங்காகும்.
To teach society at large how to structure their life so that the natural progressive life will be in Krishna consciousness.
ஆகவே மக்களிடையே இந்த ஞானமானது வழங்கப்படும் பொழுது எவ்வாறு இந்த கிருஷ்ண உணர்வானது அவர்களிடையே இயல்பாக செய்வதற்கு ஏதுவாக அமையும்.
In this first purpose of ISKCON, Srila Prabhupada is thinking very widely.
சில பிரபுபாதர் இந்த இஸ்கானின் முதல் கோட்பாடுகளை பரவலாக பார்க்கின்றார்.
Let's look at the second purpose of ISKCON.
நமது அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் இரண்டாவது கொள்கைகளை பார்ப்போம்.
To propagate a consciousness of Krishna as it is revealed in the Bhagavad Gita and Srimad Bhagavatam.
பாகவதம் மற்றும் பகவத் கீதையில் கொடுக்கப்பட்டுள்ள கிருஷ்ணரை பற்றிய உணர்வை மக்களிடையே கொண்டு செல்வது.
And here we're also seeing how Srila Prabhupada has a mission to have people never forget Krishna and always remember him.
மேலும் இங்கே எப்பொழுதும் மக்கள் கிருஷ்ணரை மறக்காமல் இருக்க வேண்டும், கிருஷ்ணரை நினைவு கொள்வதற்கான ஒரு மார்க்கத்தை பிரபுபாதர் கூறியிருக்கின்றார்.
So how is this consciousness of Krishna revealed in the Bhagavad Gita and the Srimad Bhagavatam?
எவ்வாறு கிருஷ்ணரை பற்றிய உணர்வானது பகவத் கீதை மற்றும் பாகவதத்தில் வழங்கப்பட்டுள்ளது?
Of course we can talk about Krishna's leelas and all of his incarnations.
நாம் கிருஷ்ணரை பற்றிய லீலைகள் மற்றும் அவதாரங்களை பற்றி நாம் பேசலாம்.
The descriptions of Krishna in Vrindavan or the descriptions of Nrisingadev in Varaha and Vamandev and so forth.
கிருஷ்ணர் விருந்தாவனத்தில் செய்த லீலைகள் அல்லது நரசிங்கர், வாமனர், வராகர் போன்றோர் செய்த லீலைகளை பற்றி பேசலாம்.
But there's also ways given in the Bhagavad Gita and the Srimad Bhagavatam that people can become conscious of Krishna at any time and any place with anything they are doing in the world.
ஆன பகவத் கீதையின் பாகவதில் கொடுக்கப்பட்டுள்ள கருத்துக்களின்படி மக்களானவர்கள் தாங்கள் எங்கு இருந்தாலும், எந்த விதமான வேலை செய்தாலும், எந்த சூழ்நிலையிலும் பகவான் கிருஷ்ணரை பற்றி நினைவு கொள்ள முடியும்.
Krishna says he is the taste in water.
கிருஷ்ணர் கூறுகின்றார், நீரின் சுவை நானே.
He is the fragrance of the earth.
The பூமியின் வாசனை மனமும் நானே.
A purifier, he is the wind.
இந்த காற்றை தூய்மைப்படுத்தக்கூடிய சக்தியும் நானே.
If all the people of the world are conscious of Krishna in these ways, then all of the pollution of the world would stop.
மக்கள் அனைவரும் இவ்விதமாக கிருஷ்ணரை பற்றிய உணர்வை ஏற்றுக் கொண்டார்களே ஆனால் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கலங்கங்களும் நீங்கிவிடும்.
We would honor Krishna in the water, we would honor Krishna in the earth, we would honor Krishna in the air.
கிருஷ்ணரை நாம் நீரில் பார்க்கலாம், கிருஷ்ணரை நாம் நமது பூமியில் பார்க்க முடியும், மேலும் கிருஷ்ணரை காற்றிலும் நாம் அவருக்கு வந்தனை செய்ய இயலும்.
The world would be clean and people would be connecting with Krishna in these basic elements of nature.
உலகத்தின் இயற்கையின் அடிப்படை விஷயங்களுடன் நாம் கிருஷ்ணரை பார்க்கும் பொழுது பகவானால் கிருஷ்ணரை மக்களால் புரிந்து கொண்டு அவர்களை வழிபாடு செய்ய இயலும்.
Krishna says he is the sound in ether. The sounds within the world would all be glorifying Krishna.
கிருஷ்ணர் கூறுகின்றார், இந்த சப்தமும் நானே, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சப்தங்களும் கிருஷ்ணரையே தான் பாராட்டுகின்றன.
Then there are so many further descriptions in the Bhagavatam.
மேலும் இதுபடி பாகவதத்தில் மேலும் விவரங்கள் சென்று கொண்டே இருக்கின்றது.
How the clouds in the sky are the hairs of the Lord.
எவ்வாறு மேகமானது பகவானின் தலைமுடியாக செயல்படுகின்றது.
The trees and the herbs are the hairs on his body.
மரங்கள் மற்றும் அனைத்து விதமான செடிகளும் பகவானின் உடலில் இருக்கக்கூடிய அந்த முடிகளாக இருக்கின்றது.
The birds are his sense of artistry.
பறவைகளானது பகவானின் கலைத்திறனின் வெளிப்பாடாக இருக்கின்றது.
Animals like horses and cows are around his belt.
அவரது இடிப்பை சுற்றி இருக்கிற ஒட்டியானத்தில் விலங்கினங்களாக குதிரைகள் மற்றும் பசுக்களானது இருக்கின்றது.
The ocean is his waist.
அந்த சமுத்திரமானது அவரது இடுப்பாக இருக்கின்றது.
So we would systematically train people how to meditate on Krishna like this.
இவ்விதமாக மக்களை நாம் முறையாக எவ்வாறு கிருஷ்ணரை தியானிப்பது என்கின்ற ஞானத்தை கற்றுக் கொடுக்கலாம்.
Just like there in Chennai, you can go to the ocean and see all the waves.
உதாரணத்திற்கு சென்னையில் இருக்கக்கூடிய சமுத்திரத்திற்கு சென்றோமே ஆனால் அங்கு பல அலைகளை நாம் பார்க்கலாம்.
And to meditate on that being the waist of the Lord.
நாம் இதை பகவானின் ஒரு இருப்பாக நாம் தியானித்துக் கொள்ள வேண்டும்.
Like the Lord is dancing with his waist moving back and forth.
அவரது இடுப்பானது இங்கும் அங்கும் அசைவதுடன் பகவான் அழகாக நடனம் புரிகின்றார்.
So we can propagate this consciousness of Krishna as revealed in Bhagavad Gita and Srimad Bhagavatam to all the people of the world.
உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் இந்த உணர்வை ஸ்ரீமத் பாகவதம் மற்றும் பகவத்கீதையில் கொடுக்கப்பட்டுள்ளது போல நாம் வழங்குவதற்கு முயற்சிக்க வேண்டும்.
Let's imagine for a moment that these first two purposes of ISKCON have been achieved.
நாம் ஒரு முறை நினைத்து பார்க்க வேண்டும், இந்த முதல் இரண்டு கொள்கைகளும் இஸ்கானில் இதுவரை நாம் அடைந்து விட்டோமா என்று.
That means within all religions, people would be coming to know and love God.
அப்படி என்றால் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மதத்தினரும் ஒன்று சேர்ந்து வந்து பகவானை பற்றி தெரிந்து அவர் மீது அன்பு செலுத்துவார்கள்.
That in everything around them in their life, they would be conscious of the presence of Krishna.
அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களிலும் பகவானை பற்றிய உணர்வானது அவர்களிடையே ஏற்படுத்தப்படும்.
Everything and every living being in the world would be respected as part and parcel of the Lord.
பகவானின் அம்சமாக உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் அனைத்து உயிர்வாழிகளும் மரியாதை அளிக்கப்படுவார்கள்.
People would be satisfied in their honest livelihood.
அவர்களது நேர்மையான வாழ்வாதாரத்தில் மக்கள் மிகவும் திருப்தி அடைந்தவர்களாக இருப்பார்கள்.
And they will see the connection between their livelihood and the Lord.
பகவானுக்கும் அவர்களது வாழ்க்கைக்கும் இடையேயான தொடர்பை அவர்களால் புரிந்து கொள்வதற்கு இயலும்.
And people study, they'd be saturated with knowledge of Krishna.
பகவானை பற்றிய ஞானமானதை அவர்கள் கற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் செயலாற்றுவார்கள்.
They would have peaceful, loving and happy families.
அவர்களது குடும்பமானது மிக அமைதியாகவும் மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் மாற்றப்படும்.
And be able at the end of their life to focus on preparing for their journey onward.
இறுதியாக தங்களது வாழ்க்கையின் இறுதி நாட்களை பகவானை சென்றடைவதற்கான அந்த வழிமுறையை அவர்கள் பயிற்சி செய்வதற்கும் ஏதுவாக அமையும்.
Let's look at the third purpose.
இப்பொழுது மூன்றாவது கொள்கைகளை பார்ப்போம்.
Here Srila Prabhupada does mention humanity at large.
இங்கு சில பிரபுபாதர் பெருமளவில் மக்களை பற்றி கூறுவதில்லை.
But the focus is more on the members of ISKCON themselves.
ஆனால் இங்கு அவரது கண்ணோட்டமானது ISKCONல் இருக்கக்கூடிய அங்கத்தினரை பற்றி அமைந்துள்ளது.
To bring the members of the society together with each other and nearer to Krishna, the prime entity, and thus to develop the idea within the members and humanity at large that each soul is part and parcel of the quality of Godhead Krishna.
பரம உயிர்வாதியான கிருஷ்ணரிடம் இந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் ஒன்று சேர்ந்து அருகே அழைத்துக் கொண்டு வருவது, அதன் மூலம் உலகளாவிய பெரும் மனிதர்கள் இயற்கையை கிருஷ்ணரின் மீதான அன்பை செலுத்தி ஒவ்வொரு உயிர்வாழியும் பகவானின் ஒரு அம்சமாக காணக்கூடிய அந்த அறிவை வழங்குவது.
So this is quite an interesting purpose.
இது வந்து ஒரு ஒரு சுவாரஸ்யமான ஒரு கொள்கையாகும்.
That means that the members of ISKCON gather with each other.
அப்படி என்றால் இஸ்கானில் இருக்கக்கூடிய மக்கள்கள் ஒவ்வொரு ஒன்றோடு ஒருவர் சேர்கின்றனர்.
For the purpose of becoming nearer to Krishna.
இதன் மூலமாக அவர்கள் கிருஷ்ணரிடையே நெருங்கி வருவதற்காக வருகின்றனர்.
So we should think like this when we come with together with each other.
நாம் ஒவ்வொரு முறையும் நாம் ஒவ்வொருவரோடு சேரும் போது இவ்வாறு நினைத்துக் கொண்டு நாம் வர வேண்டும்.
Am I helping these other members of the society come closer to Krishna?
அதன் மூலம் உலக மற்ற உறுப்பினர்களும் கிருஷ்ணருடைய நெருக்கமாக வருவதற்கு வாய்ப்பானது கொடுக்கப்படுகின்றது.
Sometimes we come together just to criticize and gossip.
சில சமயங்களில் நாம் ஒன்று கூடுவது ஊர்வம் பேசுவதற்கும் குற்றம் கூடுவதற்காக அமைகின்றது.
Or simply to talk about the ordinary mundane things that anybody can find in any of the newspapers.
செய்தித்தாள்களில் யார் வேண்டுமானாலும் பார்க்கக்கூடிய அந்த பௌதிகமான ஒரு விஷயங்களை பற்றி பேசுவதற்காக மக்கள் ஒன்று கூடுகின்றார்கள்.
One of my friends recently wrote me this. That she had some devotee guests come to her home. But when they were talking about Krishna and Shastra, they became simply bored. They just wanted to talk about the virus and politics.
அவர்கள் இந்த வைரஸ் மற்றும் அரசியலை பற்றி பேசுவதற்கு விருப்பப்பட்டனர்.
So Prabhupada's mood is that we come together to bring each other nearer to Krishna.
அவர்ல பிரபுபாதரின் மனப்பான்மை நாம் அனைவரும் ஒன்று கூடுவது கிருஷ்ணரிடம் நாம் அருகி செல்வதற்காக மட்டுமே தான்.
And to bring everyone closer to Krishna.
அனைவருமே கிருஷ்ணரிடத்தில் நெருங்கி கொண்டு வருவதுதான்.
When we members interact with society at large, it should be with the aim of bringing them closer to Krishna.
நாம் இந்த உலகளாவிய ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்றால் அதன் நோக்கமானது கிருஷ்ணரிடம் அனைவரையும் நெருக்கமாக கொண்டு வருவதற்காகவே தான்.
Even if it just means being a kind friend to all living entities.
அப்படி என்றால் அனைத்து உயிர்வாழிகளிடத்திலும் ஒரு கண்ணியமான ஒரு நண்பராக நாம் செயலாற்றுகின்றோம்.
Or helping them see the birds as indicative of Krishna's artistic sense.
அப்படி என்றால் அவர்களை நாம் பார்வை தொலைநோக்கு பார்வையுடன் கொண்டு வருகின்றோம். உதாரணத்துக்கு இந்த பறவைகள் அனைத்தும் கிருஷ்ணரின் ஒரு கலை நயமாக அவர்களை பார்க்க வைப்பது.
Or the sky is the navel of the Lord.
அல்லது கை ஆனது பகவானின் தொப்புளாக பார்ப்பது, வானமானது பகவானின் தொப்புளாக பார்ப்பது.
And also in this purpose, Srila Prabhupada is emphasizing that each soul is part and parcel of the quality of Godhead.
இங்கு பகவத கூறுகிறார், ஒவ்வொரு ஆத்மாவும் பகவானினுடைய தன்மையின் ஒரு அம்சமாகவே செயல்படுகின்றது.
That every living being is an equal soul.
Every living being is?
Is equal as a soul.
Okay. ஆத்மாவாக அனைத்து உயிர்வாழிகளும் சமமாகவே தான் இருக்கின்றது.
And is in a small degree full of the qualities of God.
அதே சமயத்தில் சிறிய அளவில் பகவானின் தன்மைகளை இந்த உயிர்வாழியானது பெற்றிருக்கின்றது.
Externally, on the material level, no one is equal to anybody else.
ஆனால் வெளிப்படையாக பௌதிக ரீதியாக யாருமே யாருக்கும் சமமாக இருப்பது இல்லை.
Some people are older, some people are stronger, some people are more intelligent.
சில மக்கள் வயதாக இருக்கின்றனர், சில மக்கள் வலிமையாக இருக்கின்றனர், சில மக்கள் புத்திசாலித்தனமாக இருக்கின்றனர்.
Each person has some expertise and some talent in certain areas that others do not have.
மற்றவர்களுக்கு இல்லாத ஒரு விசேஷமான சிறப்பு தன்மையானது ஒரு பகுதியில் ஒவ்வொரு உயிர்வாழிகளுக்கும் இருக்கின்றது.
On the external level, we are never going to make all people equal or even all living beings equal.
வெளிப்படையாக நாம் அனைத்து உயிர்வாழிகளையுமே என்றுமே சமப்படுத்துவதற்கு முடியாத ஒரு செயலாகும்.
Trying to find equality on the material level is absurd.
உலக பௌதிக உலகத்தில் வெளிப்படையாக அனைவரையும் சமமாக வேண்டும் என்கிற கருத்தே ஒரு தவறான கருத்து.
And Srila Prabhupada would often criticize such foolish attempts for equality on the material level.
பௌதிக ரீதியாக இந்த மாதிரி சமமான நிலையை உண்டாக்குவதை சில பிரபுபாதர் பல நேரங்களில் கண்டனம் செய்தும் இருக்கின்றார்.
But this urge for equality is not a wrong urge.
ஆனால் இந்த சமம் என்கிற கருத்தானது ஒரு தவறான கருத்து அல்ல.
Because every living being is equal in value.
ஆனால் ஒவ்வொரு உயிர் வாழ்வும் அதன் தன்மையில் சமமாகவே இருக்கின்றது, அதன் மதிப்பில் சமமாகவே இருக்கின்றது.
And this is a mentality that Srila Prabhupada has the mission of growing within the society and within the world at large.
ஆகவே பெருமளவில் இந்த சமுதாயம் மற்றும் உலகத்தில் இந்த கருத்தை சில பிரபுபாதர் பிரதானமாக வைத்து செயல்பட விரும்பினார்.
That everyone is equally welcome to serve Krishna according to their talents and abilities.
அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த திறமை மற்றும் சக்திக்கு ஏற்ப அனைவருமே ஒன்று வந்து கிருஷ்ணருக்கு சேவை செய்வதற்காக பிரபுபாதர் அழைத்தார்.
And we see everyone's service as equally valuable. And that within our society, we would actually feel this sense of spiritual equality. When this mission is achieved in the world, then the whole world will also become peaceful.
இந்த கோட்பாடானது உலகத்தில் நடைபெறுமானால் உலகம் முழுவதும் அமைதியை நிச்சயம் அடையும்.
The exploitation will stop.
அப்பொழுது மக்களின் வன்முறையானது நிறுத்தப்படும்.
There's a wonderful verse that Narada Muni speaks to Dhruva Maharaj.
நாரத முனிவரானவர் துருவ மகாராஜரிடம் மிக அற்புதமாக ஒரு பதத்தை கூறுகின்றார்.
He says one will get free of all material miseries if one follows this instruction.
இந்த கோட்பாடுகளை யார் ஒருவர் பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் பௌதிக உலகத்தில் இருக்கக்கூடிய துன்பத்திலிருந்து எளிமையாக வெளிவருகின்றனர்.
That those who are better than us, we show respect.
நம்மிடையே மூத்தவர்களுக்கு அல்லது நம்மை கடின சிறந்தவர்களுக்கு நாம் மரியாதை அளிக்க வேண்டும்.
Those who are equal, we become friends.
யாரெல்லாம் நமக்கு சமமாக இருக்கின்றார்களோ அவர்களுடன் நட்பு ரீதியாக பாராட்ட வேண்டும்.
Those who are lower, we raise them up.
யாரெல்லாம் நமக்கு கீழே இருக்கின்றார்களோ அவர்களை உயர்த்துவதற்கு நாம் உதவி செய்ய வேண்டும்.
And Srila Prabhupada comments that in material consciousness, when we see people who are higher, we try to drag them down.
Srila Prabhupada கூறுகின்றார், பௌதிக கண்ணோட்டத்தின்படி நமது சிறந்தவர்களை நாம் பார்க்கும்போது அவர்களை கீழே தள்ளுவதற்கு நாம் முயற்சி செய்கின்றோம்.
He says instead, when we see someone who's higher, we should become joyful. How wonderful that you have achieved this.
ஆனால் இதற்கு மாறாக யாரேனும் நம்மை விட சிறப்பாக செய்தாரே ஆனால் நாம் ஆச்சரியப்படும் அவர்களை வாழ்த்த வேண்டும். நாம் அவ்வளவு அற்புதமாக செய்திருக்கின்றீர்களே என்று நாம் அவர்களை பாராட்ட வேண்டும்.
And Prabhupada says when we see someone who's equal, then we start glorifying ourselves to try to put ourselves above them.
ஆனால் பிரபுபாதர் கூறுகின்றார், யாரேனும் நமக்கு சமமாக இருப்பார்களுடன் நாம் அவர்களை காட்டிலும் நம்மை பெரிய அளவில் வைத்து பாராட்ட முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம்.
Instead we should be willing simply to be friends.
ஆனால் மாறாக நாம் அவர்களிடையே நட்பு ரீதியாக பாராட்ட வேண்டும்.
And materially Prabhupada says when we see someone lower, then we exploit them.
பௌதிக ரீதியாக நம்மை காட்டிலும் தாழ்வானவர்களை பார்க்கும் பொழுது நாம் அவர்கள் மீது ஆக்கிரமிப்பு கொள்கின்றோம்.
Instead of trying to bring them up.
ஆனால் அதற்கு மாறாக நாம் அவர்களை உயர்த்துவதற்கு உதவி செய்ய வேண்டும்.
So as we accomplish this mission of Srila Prabhupada in the world, there will be no more envy and exploitation.
இந்த கோட்பாடுகளை உலகத்தில் நாம் பயிற்சி செய்யும் பொழுது அப்பொழுது பொறாமை மற்றும் ஆக்கிரமிப்பு என்பதே இல்லாமல் இருக்கும்.
And we see Srila Prabhupada's mood very strongly in terms of this purpose of ISKCON.
இந்த குறிப்பிட்ட காரணத்திற்கு Srila Prabhupada-ரின் கருத்தானது மிக வலிமையாக இருப்பதை நாம் இங்கு பார்க்கலாம்.
Srila Prabhupada accepted the service of everyone equally, whether they were from India or they were from Nairobi or they were from Russia, that didn't matter.
ஒரு பிரபுபாதர் அனைவரும் சேவைகளையுமே சமமாகவே ஏற்றுக்கொண்டார். அவர்கள் இந்தியாவிலும் வந்தாலும் சரி, நைரோபியிலிருந்து வந்தாலும் சரி, ரஷ்யாவிலிருந்து வந்தாலும் சரி, அது அவருக்கு பெரும் பொருட்டல்ல.
Prabhupada accepted service from both men and women, old and young.
சில பிரபுபாதர் ஆண்கள் மற்றும் பெண்கள் இடத்திலிருந்தும் சேவை ஏற்றுக்கொண்டார். வயதானவர்கள் இளைஞர்கள் இடத்திலிருந்தும் சேவையை எடுத்துக்கொண்டார்.
Very highly educated people and uneducated people.
மிக படித்த அறிஞர்களிடத்திலும் சேவை எடுத்துக்கொண்டார். படிப்பறிவில்லாத ஏற்றறிவால் அல்லாத மனிதர்களிடத்திலும் சேவை எடுத்துக்கொண்டார்.
Prabhupada accepted everyone's service on the basis of being a soul.
அவர் ஆத்மா என்கிற தளத்தில் இருந்து அனைவரிடத்திலும் பிரபுபாதர் சேவையை எடுத்துக்கொண்டார்.
And you could feel this mood of Srila Prabhupada when you were in his presence. A person could feel this mood of Srila Prabhupada when we were in the presence of Srila Prabhupada.
Srila Prabhupada இருக்கும் பொழுது இந்த உணர்வை அங்க இருக்கக்கூடிய மனிதர்களால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடிந்தது.
He was very critical of materialistic ideas of equality and he practiced spiritual equality. Let's look at the fourth purpose of ISKCON. To teach and encourage the Sankirtan movement, congregational chanting of the holy name of God, as revealed in the teachings of Lord Sri Chaitanya Mahaprabhu.
சைத்தன்ய மகாபிரபு போதனைகளில் கொடுக்கப்பட்டுள்ள பகவானின் புனித நாம சங்கீர்த்தனத்தை மக்களிடையே கொண்டு சேர்த்து அவர்களிடம் ஊக்கப்படுத்துவது ஆகும்.
So here ISKCON has had great success.
இந்த இடத்தில் ISKCON ஆனது பெரும் வெற்றியை அடைந்திருக்கின்றது.
In taking Sankirtan throughout the world.
இந்த சங்கீர்த்தன இயக்கத்தை உலகம் முழுவதும் கொண்டு சேர்த்துள்ளது.
In the middle of London, the Sankirtan party is going out 3 times every day.
லண்டனின் மத்தியில் சங்கீர்த்தன குழுவானவர்கள் 3 முறை ஒரு நாட்களில் செல்கின்றனர்.
And we are finding that people of other religions are also taking up Sankirtan.
நாம் பார்க்கின்றோம் மற்ற மதத்தை சேர்ந்த மக்களும் இந்த சங்கீர்த்தனத்தில் பங்கு கொள்கின்றார்கள்.
Recently I saw one video of some Muslims and they are chanting Govinda Mari Purushottam Aham Bhajami.
நான் சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன், அதில் முஸ்லிம் மக்கள் கோவிந்தம் ஆதி புருஷம் தமஹம் பஜாமி என்று பாடுகின்றனர்.
Many years ago, I used to give a class to Christian ministers who were studying in a master's degree program.
நாம் முதுகலை பட்டம் படித்திருக்கக்கூடிய கிறிஸ்துவ மக்களிடையே சில பல ஆண்டுகளுக்கு முன்பு அவர்களுக்கு வகுப்பு கொடுத்திருக்கின்றேன்.
And we were able to get all of them to chant the holy name.
நாம் எங்களால் அவர்கள் அனைவரையும் பகவானின் புனித நாமத்தை சொல்வதற்கு அழைக்க முடிந்தது.
Now when this mission is fully realized, then people will be glorifying God instead of all of the mundane songs they are singing.
இப்பொழுது பாடக்கூடிய இந்த பௌதிகமான முட்டாள்தனமான பாட்டை விட்டுவிட்டு இந்த இயக்கமானது நடைபெறுமானால் அவர்கள் அனைவரும் பகவானின் புனித நாமத்தை பாட தொடங்கி விடுவார்கள்.
And during all of the family celebrations and national celebrations and religious celebrations, there will be great singing and dancing of the holy name of the Lord.
அவர்களின் வீட்டில் நடத்தக்கூடிய அனைத்து நிகழ்ச்சிகள், உலகத்தில் நடத்தக்கூடிய அனைத்து நிகழ்ச்சிகள், தேசிய நிகழ்ச்சிகள் என்ற அனைத்து நிகழ்ச்சிகளிலும் அவர்கள் பெருமளவில் ஒன்று கூடி பகவானின் புனித நாமத்தை கூறுவார்கள்.
This is such a wonderful view of God.
இது பகவானின் மிக அற்புதமான ஒரு பார்வையாகும்.
That God enjoys it when people are singing and dancing.
பகவான் அவரது நாமத்தை மக்கள் பாடிக்கொண்டு ஆடிக்கொண்டு இருப்பதை கண்டு மகிழ்ச்சி அடைகின்றார்.
Sometimes people think that God wants us to suffer.
சில சமயம் மக்கள் நினைக்கின்றார்கள் கடவுள் நாங்கள் துன்பப்பட வேண்டும் என்று நினைக்கின்றார்.
But our understanding of Krishna is that he is always playful.
ஆனால் நாம் நமது புரிந்துணர்வு என்ன என்றால் பகவான் நம்மிடத்தில் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பதே நினைக்கின்றார்.
In Krishna book Srila Prabhupada writes that the whole world is full of Krishna singing.
பிரபுபாத கிருஷ்ண புத்தகத்தில் கூறுகின்றார் இந்த உலகம் முழுவதுமே பாடிக்கொண்டே தான் இருக்கின்றது.
And that Krishna is always dancing and we should choose to dance with him.
அப்பொழுதுமே கிருஷ்ணன் நடனம் ஆடிக்கொண்டே இருக்கின்றார், நாம் கிருஷ்ணருடன் நடனம் ஆட வேண்டும் என்பதை தேர்வு செய்ய வேண்டும்.
Not to dance with somebody else or to dance alone, Prabhupada says.
மற்றவர்களுடன் நடனம் ஆடுவதற்கு நாம் முயற்சி செய்யக்கூடாது என்று பிரபுபாதர் கூறியிருக்கின்றார்.
So we want to bring this eternal universal singing and dancing to the whole world.
நாம் இந்த உலகம் முழுவதும் இந்த நிரந்தரமான பகவானுக்காக ஆடக்கூடிய அந்த தன்மையை கொண்டு வருவதற்கு வேண்டும்.
Just imagine if every lunch break people were singing and dancing the glories of the Lord.
உதாரணத்திற்கு நினைத்து பார்க்கலாம், மதிய உணவு இடைவேளையில் அனைவருமே பகவானின் புனித நாமத்தை கூறிக்கொண்டு ஆடிக்கொண்டு பாடிக்கொண்டும் இருக்கின்றார்கள்.
And if every evening people came out on the streets to have a big dance party in glorification of the Lord.
Pataji, can you say one second?
And if every evening after work all the people came out on the streets to have a big dancing party to glorify the Lord.
ஒவ்வொரு மாலை பொழுதிலும் மக்கள் அனைவரும் பெருமளவில் திரண்டு தெருக்களில் வந்து பகவானின் நாம சங்கீர்த்தனத்தை பெருமளவில் செய்கின்றனர்.
Then the whole world will be full of auspiciousness and joy.
அப்பொழுது உலகம் முழுவதும் மங்களகரமாகவும் மகிழ்ச்சியாகவும் அமையும்.
And let's look at purpose 5.
இப்பொழுது ஐந்தாவது கொள்கைகளை பார்ப்போம்.
To erect for the members and for society at large a holy place of transcendental pastimes dedicated to the personality of Krishna.
இந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் மற்றும் சமூகத்தை பெருமளவில் பகவான் நிலை புரிந்த அத்தகைய தெய்வீக தன்மையை பகவானின் அர்ப்பணிப்பது.
So this involves the existing lila sthans in India.
இது இந்தியாவில் இருக்கக்கூடிய தெய்வீக தலங்களை பற்றி குறிக்கின்றது.
The holy places like Vrindavan, Mayapur, Dwarka, etc.
புனித இடங்களான விருந்தாவனம், துவாரகை மற்றும் மாயாபுரை பற்றி குறிக்கின்றது.
Of course there we are trying to achieve these purposes by building beautiful temples and landscaping and gardens.
இங்கு நாம் கோவில்கள் அற்புதமாக கட்டுவது மற்றும் பண்ணை நிலங்கள் மற்றும் தோட்டங்கள் அமைப்பதன் மூலம் அடைந்திருக்கின்றோம்.
And inviting the members and society at large.
பெருமளவில் மக்களை நாம் இந்த இடங்களுக்கு அழைத்துக் கொண்டு வருகின்றோம்.
If we are really going to fulfill this purpose and mission of Srila Prabhupada, then we will make sure that these holy places of Krishna's pastimes are very beautifully taken care of.
அப்பொழுது நாம் உண்மையில் சில பிரபுபாதரின் இந்த கொள்கைகளை பின்பற்ற முயற்சி செய்ய வேண்டுமானால் ஸ்ரீ கிருஷ்ணர் செய்த லீலை செய்த இந்த இடங்களை சரியாக நாம் பராமரித்து பார்க்க வேண்டும்.
We would be systematically cleaning and restoring all of these holy places.
முறையாக இந்த இடங்களை சுத்தம் செய்து அதை சிறப்பாக நாம் பராமரித்து வர வேண்டும்.
This was a main mission of Srila Prabhupada with the Mayapur Vrindavan Trust.
இது பிரபுபாதர் மாயாபூர் மற்றும் பிருந்தாவனம் நன்கொடை டிரஸ்டின் மூலம் பிரபுபாதர் முக்கிய பணியாக இருந்தது.
But just imagine if this purpose was actually fulfilled.
உண்மையில் நினைத்து பாருங்கள், இந்த கொள்கையானது உண்மையில் நிறைவேறி விட்டதா?
If you went to Vrindavan and the buildings were repaired and the streets were completely clean.
நாம் பார்க்கின்றோம், விருந்தாவனத்துக்கு செல்லும் பொழுது தெருக்கள் அனைத்தும் சுத்தமாக இருக்கின்றது, அனைத்து விதமான ரிப்பேர்களும் சரி செய்யப்பட்டு உள்ளது.
Just like now when we go up to Tirumala, the streets are so clean, we are walking barefoot and our feet do not get dirty.
நாம் இப்பொழுது திருமலை திருப்பதிக்கு செல்லும் பொழுது அந்த தெருக்கள் மிக அற்புதமாக சுத்தமாக இருக்கின்றது, நாம் வெறும் காலில் நடந்தாலும் கூட நமது கால்கள் அழுக்கடைவது இல்லை.
And so we should have all of Krishna's holy places be at that standard.
அத்தகைய தரத்தில் கிருஷ்ணர் லீலை செய்த அனைத்து அந்த இடங்களானது அமையப்பட வேண்டும்.
And where there's guides to explain to everyone all the different leelas of Krishna.
கிருஷ்ணர் லீலைகளை பற்றி எடுத்துக் கூறுவதற்கு அங்கு நபர்களானவர்கள் இருக்கப்பட வேண்டும்.
And the residents there are systematically trained in the techniques of spiritual life.
ஆன்மீக வாழ்க்கைக்கான முறையான கல்வியை அங்கு வசிக்கக்கூடிய மக்கள் போதிக்கப்பட வேண்டும்.
And then outside of these holy places, to establish such holy places in the world.
இது வெளிப்படையாக மற்ற இடங்களில் இந்த புனித இடங்களானது நிர்ணயிக்கப்பட வேண்டும்.
And we have done that in a few places.
இதுவரை பல இடங்களில் நாம் செய்திருக்கின்றோம்.
Like in Hungary and in Ireland.
ஹங்கேரி மற்றும் ஐயர்லாந்தில் இவ்வாறு செய்திருக்கின்றோம்.
Where we have set up a huge holy place and we say, here is the Yamuna River and here is Govardhan Hill and here is where Krishna killed this demon, and we have set up a replica of the holy place.
அந்த புனித இடத்தின் ஒரு பிம்பத்தை நாங்கள் அங்கு உருவாக்கி இருக்கின்றோம். யமுனை நதி இங்கு இருக்கின்றது, இங்கு கோவர்த்தனம் இருக்கின்றது, இங்குதான் கிருஷ்ணன் அசுரனை கொன்றான் என்று நாங்கள் அதை காட்டி கூறுகின்றோம்.
So before COVID in Hungary, we were getting about 150,000 ordinary tourists coming to our property every year.
நாங்கள் இந்த கொரோனா தொற்று காலத்திற்கு முன்னால் 150,000 மனிதர்கள் ஒவ்வொரு வருடமும் ஹங்கேரிக்கு வருவதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம்.
And every person is paying 5 euros to take a tour.
இந்த சுற்றுலாவை ஏற்றுக்கொள்வதற்கு ஒவ்வொரு மனிதரும் 5 யூரோக்களை செலவு செய்கின்றனர்.
These are just ordinary European tourists.
அப்பொழுது இவர்கள் சாதாரண ஒரு யூரோப்பியன் சுற்றுலா பயணியா.
And they are coming in front of the deities of Radhasham and they are chanting Hare Krishna.
அவர்கள் ராதாஷாம் விக்கிரகத்திற்கு முன்னால் வந்து ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை உச்சாரணம் செய்கின்றனர்.
And then we are showing them around the farm and showing them, here are all the holy places of Krishna's pastimes.
நாம் அதை சுற்றி இருக்கக்கூடிய புனித இடங்களை காட்டி இதெல்லாம் கிருஷ்ண லீலை செய்த இடங்கள் என்று நாங்கள் அவர்களுக்கு கூறுகின்றோம்.
Now when this mission is fully achieved, everyone will establish a holy place in their own home.
இந்த இயக்கமானது இந்த கொள்கையானது நிர்ணயிக்கப்படும் பட்சத்தில் அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்துமே புனித இடங்களாக அவர்களால் மாற்ற இயலும்.
When Srila Prabhupada says there's 5,000 temples in Vrindavan, many of those are just personal homes.
Srila Prabhupada Vrindavanathil 5000 koyigal irukkirathu endral adhil pala avargal sonda veedugalaga dhaan irundathu.
So when this mission is accomplished, everyone will be worshiping the Lord in their home.
Inda kolgaiyanadhu nilainaattapadum bodhu makkal anaivarum Krishnarai thangalad illangalil valibadu seivargal.
And then the entire planet becomes a holy place.
இந்த முழு பிரபஞ்சமுமே ஒரு புனித இடமாக மாற்றப்படும்.
And people, instead of traveling to Disneyland, they will come and travel to our temples and to the holy places.
Disneyland போன்ற இடத்துக்கு பயணம் செய்வதை விட மக்கள் புனித இடங்கள் நமது கோவிலுக்கு வருகை புரிவார்கள்.
Now this will be their form of travel and entertainment and leisure.
இதுதான் அவர்களுக்கான கேளிக்கை பொழுதுபோக்கு மற்றும் அவர்களுக்கு ஒரு நன்மை பயக்கக்கூடிய சுற்றுலா.
So let us look now at the sixth purpose.
இப்போது ஆறாவது கொள்கைகளை பார்ப்போம்.
And this one Prabhupada only writes about the members.
இங்கு பரமபாதர் அங்க உறுப்பினர்களை பற்றி தான் கூறுகின்றார்.
This is the only one of the seven purposes of ISKCON that Prabhupada writes only about the members and not about society at large.
இந்த ஒரு கொள்கைகளில் தான் இந்த ஏழு கொள்கைகளில் சில பிரபுபாதர் இந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய அங்கத்தினரை பற்றி கூறுகின்றனர் தவிர பெருமளவில் மக்களின் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்களை பற்றி பேசுவதில்லை.
To bring the members closer together for the purpose of teaching a simpler and more natural way of life.
இந்த ஒரு அங்க இயக்கத்தில் இருக்கக்கூடிய மக்களை ஒன்று கூடி அனைவருக்கும் மிக எளிமையாக இயற்கையான வழியில் வாழ்வதற்கு கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும்.
So certainly we have tried to accomplish this most important mission of Srila Prabhupada's.
இந்த Srila Prabhupada-இன் மிக முக்கியமான கொள்கைகளை நாங்கள் நடத்துவதற்கு முயற்சி செய்து வருகின்றோம்.
With many rural communities and farm communities.
பல பண்ணை நிலங்கள் மற்றும் பண்ணை நிலங்களை பராமரிப்பது மூலம் இதை செய்து கொண்டு வருகின்றோம்.
Of course Srila Prabhupada also wants us to preach in the cities.
Srila Prabhupada நம்மை நகரங்களிலும் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று தான் கூறி இருக்கின்றார்.
And there are many ways that we could be helping each other to get a simpler and more natural way of life.
நாம் பல விதங்களில் ஒருவருக்கொருவர் உதவி செய்து மிக எளிமையான இயற்கை சார்ந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும்.
Just like in Mayapur Dham, there's a program now of recycling all of the waste so that there are zero waste programs in Mayapur.
இப்பொழுது மாயாபூரில் இந்த பழைய குப்பைகளை மற்றும் சுற்றுச்சூழல் இருக்கக்கூடிய ஒரு குப்பையாக மாற்றக்கூடிய ஒரு பகுதியானது நடந்து கொண்டு வருகின்றது.
And we can aim for this in all of our centers.
நாம் இவ்வாறே பழைய குப்பைகளை மீண்டும் புதியதாக ஆக்குவதற்கான திட்டத்தை நமது அனைத்து இஸ்கான் நிறுவனங்களிலும்
how we are using electricity, how we are using water, how we are dealing with rubbish.
நாம் எவ்வாறு மின்சாரத்தை உபயோகம் செய்கின்றோம், நாம் எவ்வாறு குப்பைகளை உபயோகம் செய்கின்றோம், நாம் எவ்வாறு தண்ணீரை உபயோகம் செய்கின்றோம்.
And we should be helping each other in this regard.
இதமாக ஒவ்வொருவர் நாம் உதவி செய்ய வேண்டும்.
If we have even a little bit of land, we can be growing our own flowers and our own vegetables.
நாம் சிறிதளவு நமக்கு நிலம் இருந்தாலும் அந்த நிலத்தில் நமது சொந்த பூக்கள் மற்றும் காய்கறிகளை விவசாயம் செய்ய வேண்டும்.
And growing our own fruit trees.
நமது சொந்த பழ மரங்களை நாம் அங்கு அங்கு வளர்க்க வேண்டும்.
I know one temple, they have a lot of land and they grow many fruit trees.
எனக்கு தெரியும் ஒரு பெரிய தோட்டமானது அங்கே அந்த அத்திப்பழ மரமானது பெருமளவில் இருக்கிறதை நாம் பார்த்திருக்கின்றேன்.
But generally they are letting that fruit just spoil and they are going to the market to purchase fruits. They are letting that fruit on the trees spoil and they are going to the market to purchase fruits.
அந்த பழமானது அதிலிருந்தே கெட்டு போய் போகிற தன்மையின் காரணமாக அவற்றை எடுத்து சந்தையில் விற்பனைக்கு கொண்டு செல்கின்றனர்.
Srila Prabhupada wanted us to make our own fabrics also.
Srila Prabhupada namakku sonda fabric tayar seiya vendum endrum nilaitar.
Somehow to revive the ancient crafts and techniques.
Eppadiyavadhu palangalathil avargal kaiyaanda andha kaivinai thiramigalai naam kattukollapada vendum endrum nilaitar.
And when we achieve this purpose, we will be a great example for the rest of the world.
நாம் இந்த கொள்கைகளை பின்பற்றும் போது நாம் முழு உலகத்திற்கும் ஒரு முன் உதாரணமாக செயலாற்றுவோம்.
And we will be much more happy and peaceful and satisfied in our own life.
நமது சொந்த வாழ்க்கையில் மிகவும் திருப்தி அடைந்தவர்களாகவும் மகிழ்ச்சியானவர்களாகவும் அமைதியானவர்களாகவும் இதன் மூலம் மாறலாம்.
And now the seventh purpose of ISKCON. With a view towards achieving the aforementioned purposes, to publish and distribute periodicals, magazines, books, and other writings.
மேலே குறிப்பிடப்பட்ட அந்த கொள்கைகளை அடைய வேண்டும் என்கின்ற குறிக்கோளோடு புத்தகங்கள், மேக நாளிதழ்கள் மற்றும் இதர விஷயங்களை நாம் அச்சிட்டு வெளியிட வேண்டும்.
Completely sure that if Srila Prabhupada was physically present today, he would also include things like videos and blogs and websites.
நான் நிச்சயம் நினைக்கின்றேன் ஸ்ரீல பிரபுபாதர் இன்று நம்முடன் இருந்தால் இதனுடன் சேர்த்து வெப்சைட் வீடியோக்களும் இடம்பெற்று இருக்கும் என்று.
So of course this purpose has been one of the main driving factors in our Hare Krishna movement.
இந்த கொள்கைகள் இந்த விஷயங்கள் தான் நமது ஹரே கிருஷ்ணா இயக்கத்தை தாங்கி செல்லக்கூடிய ஒரு கொள்கைகளாக இருக்கின்றது.
And this is something that each one of ourselves can dedicate ourselves to.
இவ்விதமாக நாம் ஒவ்வொருவரும் நம்மை அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு வழியாகவும் இது அமைகின்ற விடுகின்றது.
To distributing Srila Prabhupada's books.
சில பிரபுபாதின் புத்தகங்களை விநியோகம் செய்வது.
To writing our own books.
நமது சொந்த புத்தகங்களை எழுதுவது.
Or putting our own blog on the internet.
அல்லது நமது சொந்த கருத்துக்களை இணையதளத்தில் பதிவு செய்வது.
So during COVID there were some devotees that organized a 48-hour kirtan online.
இந்த கொரோனா தொற்று காலத்தில் ஒரு பக்தர்கள் 48 மணி நேரம் தொடர்ந்து ஹரிநாம சங்கீர்த்தனத்தை ஆன்லைனில் நடத்தினார்கள்.
And a devotee or family, they would each sign up for a half an hour slot.
அந்த குடும்பத்தில் கூடிய அங்கத்தின ஒவ்வொருவரும் அரை மணி நேரம் என்று அவர்களுக்கு நேரமானது ஒதுக்கப்பட்டிருந்தது.
So this one family in their half an hour slot, somehow they got millions and millions of people watching their kirtan.
இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் அரை மணி நேரம் பாட பாட மக்களின் கூட்டமானது அதிக அளவில் வந்து வந்து அந்த கீர்த்தனத்தை பார்த்து கொண்டு இருந்தனர்.
And now they have set up their own website and they are preaching regularly now to millions of people through the holy name.
இப்பொழுது அவர்கள் சொந்த வெப்சைட்டை வைத்துக் கொண்டு அதன் மூலம் எண்ணிலடங்காத மக்களுக்கு இவர்கள் பிரச்சாரம் செய்து கொண்டு வருகின்றனர்.
They were just some simple devotee family having a kirtan.
அவர்கள் ஒரு எளிமையான குடும்பத்தினர் தான் ஆனால் ஹரே கிருஷ்ண மகாமந்திர கீர்த்தனத்தை செய்கின்றனர்.
Just husband, wife and children.
கணவன் மனைவி அவர்களது பிள்ளைகள்.
So every one of us we can propagate these purposes through writing, through videos, as much as we can.
அவே நாம் ஒவ்வொருவரும் எழுதுவதன் மூலம் வீடியோக்களின் மூலம் இந்த கொள்கைகளை முடிந்த அளவிற்கு நாம் செய்ய முயற்சிக்க வேண்டும்.
And each of us can envision what would ISKCON in the world be like if all of these purposes were achieved.
If all of them?
Each of us can have a vision that if we were to achieve all of these seven purposes of ISKCON, what would ISKCON look like? What would the world look like?
Okay. நாம் யோசிக்கலாம் இந்த ஏழு கொள்கைகளும் நாம் பயிற்சி செய்து அடையப்பட்டு விடுமானால் அப்பொழுது இந்த அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் எப்படி தோற்றமளிக்கும், இந்த முழு உலகமும் எப்படி தோற்றமளிக்கும்.
And then we can do our little part to trying to achieve this vision.
இந்த கொள்கைகளை அடைவதற்கு நம்மால் முடிந்த சிறு பங்களிப்பை நாம் ஏற்படுத்த வேண்டும்.
So if we have any questions or comments, we could take just a few.
யாருக்காவது கேள்விகள் சந்தேகம் இருந்தால் கேட்கலாம், நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கின்றோம்.
ஓகே.
Yes, what is that devotee, I mean, trying to infer the question, what is that the devotee has to do to get into everyone into a solid sadhana? Like you mentioned about working on a sadhana path.
There's a devotee named Bhadrasena in New Zealand and he has a program that people can sign up for and it's helping people to develop what he calls supercharged sadhana.
கேள்வி என்ன என்றால் இந்த சாதனாவை பற்றி கூறினீர்கள், நமக்கு திடமான சாதனா செய்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது. அதற்கு மாதாஜிக்குரிய பதில், பத்ரசேனா என்கின்ற பிரபுவானவர் இணையதளத்தில் மிக அற்புதமாக ஒரு சாதன நிகழ்ச்சியை ஏற்படுத்தி வருகின்றார்.
And he has had great success for many decades with people from all different countries and backgrounds and so forth.
பல பல நாடுகளில் இருந்தும் பல விதமான பின்னணியில் இருந்தும் மக்களானவர்கள் இங்கு வந்து அவர்கள் சிறப்பான சாதனையை செய்து வெற்றி அடைந்தும் இருக்கின்றார்கள்.
So thank you very much for having us meditate deeply on Srila Prabhupada's mood and mission.
Srila Prabhupada's மனநிலை மற்றும் அவருடைய இயக்கத்தின் கோட்பாடுகளை மிக ஆழமாக நாம் சென்று நமது மனதில் கொள்ள வேண்டும்.
I hope we can do our part to make it become a reality.
நாம் இதை இந்த கொள்கைகள் அனைத்தும் உண்மையாக வருவதற்கு நம்மால் முடிந்த பங்களிப்பை நிச்சயம் செய்வோம் என்று நினைக்கின்றேன்.
Srila Prabhupada ki jai.
Hare Krishna. Thank you so much, Mataji. I think even though it was very short, between 1 hour, I think half of the hour was in translation. But then you brought out the 7 most important purposes so nicely. I think, and then for each of the ones, I think you brought out what is our part and what is our dedication and what is our part. I think for each of them, you brought out so nicely, Mataji. A wonderful session.
மாதாஜி அவர்கள் மிக அற்புதமாக இந்த 7 கொள்கைகளை கூறி அதில் நமது பங்களிப்பு என்ன, நாம் எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை கூறியது மிக மிக அற்புதமாக அமைந்தது.
ஹரே கிருஷ்ணா.
ஹரே ஜோர்மிலா மாதாஜி கி ஜாய். ஜெய் ஸ்ரீலா பிரபுபாத் கி ஜாய். ஹரே கிருஷ்ணா.